உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பயிர் பாதுகாப்பில் இனக்கவர்ச்சி பொறிகளின் பங்கு பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள்.
விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பா. சா. சண்முகம். இணை பேராசிரியர் பூச்சியியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரிலிருந்து. இன்று உங்களுடன் பயிர் பாதுகாப்பில் பொறிகளின் பங்கு பற்றி கருத்துக்களை கூற வந்துள்ளேன். இப்போ விவசாய பெருமக்கள் பெரும்பாலும் பூச்சிகளை மேலாண்மை செய்வதற்கு பெரும்பான்மை நாம் நம்பியிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்றால் பூச்சி மருந்துகளை அதிகமாக உபயோகப்படுத்துவது. பூச்சி மருந்துகளை அதிகமாக சார்ந்துள்ள பொழுது நாம் பல்வேறு வகையான விளைவுகளை சந்திக்கின்றோம். அதாவது பூச்சிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதனை சார்ந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளின் எண்ணிக்கையையும் நாம் வயலில் குறைத்து விடுகின்றோம். அதனால் சுற்றுச்சூழல் சார்ந்த பாதிப்புகளையும் நாம் உண்டாக்குகின்றோம். இந்த வகையில் பூச்சி மருந்துகளின் உபயோகத்தை விவசாயிகள் வயலில் குறைக்க வேண்டும். அவ்வாறு குறைப்பதற்கு விவசாயிகள் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பங்கள் நம்மளுடைய பல்கலைக்கழகம் ஆரம்பத்திலிருந்து அறிவுறுத்தி வருவது என்பதென்றால் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு. இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில் பல்வேறு வகையான முறைகள் உள்ளன. இப்போ குறிப்பாக பார்த்தோம் என்றால் கலாச்சார முறைகள், இயந்திரவியல் முறைகள், உயிரியல் முறைகள், இறுதியாகத்தான் நாம் வந்து விவசாயிகளுக்கு பூச்சி மருந்துகளை, பூச்சிகள் பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது அவற்றை உபயோகப்படுத்துவதற்காக அறிவுறுத்துகிறோம். இதில் இந்த இயந்திரவியல் முறைகளில் பொறிகளை உபயோகித்து விவசாயிகள் எவ்வாறு பூச்சிகளை கண்காணிப்பதற்கும் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கும் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதனை பற்றி தான் இன்று நான் சில விளக்கங்களை உங்களுக்கு அளிக்க உள்ளேன். இப்போ முக்கியமாக பார்த்தோமென்றால் பூச்சிகள் சில நிறங்களுக்கு கவர்ந்தெழுக்கப்படுகின்றது. இந்த நிறங்கள் கவர்ந்தெழுக்கப்படுவதை கொண்டு நாம் வந்து பயிர் பாதுகாப்பு முறைகளை நம்முடைய விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் வண்ண அட்டைப்பொறி மற்றும் நீல வண்ண அட்டைப்பொறி. பெரும்பாலான்மையான பூச்சிகள் மஞ்சள் வண்ணத்திற்கு கவர்ந்தெழுக்கப்படுகின்றது. எனவே இந்த தத்துவத்தை நாம் வந்து பயிர் பாதுகாப்பில் உபயோகப்படுத்துகின்றோம். முக்கியமாக பார்த்தோமென்றால் சாருண்ணும் பூச்சிகளான வெள்ளையி, அசுவினி, பச்சை தத்து பூச்சி ஆகியவை மஞ்சள் வண்ணத்திற்கு கவர்ந்தெழுக்கப்படுகின்றது. எனவே இந்த மஞ்சள் வண்ண அட்டை பொறிகளை விவசாயிகள் வந்து வயலில் உபயோகப்படுத்தும் பொழுது இந்த சாருண்ணும் பூச்சிகளின் எண்ணிக்கையை வெகுவாக குறைக்கலாம். இவற்றை எவ்வாறு உபயோகப்படுத்துவது? நீங்கள் பூச்சிகளின் எண்ணிக்கையை கண்காணிக்க வேண்டுமென்றால் ஒரு ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் வந்து மஞ்சள் வண்ண அட்டை பொறியை வைக்க வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் அவற்றை மொத்தமாக கவர்ந்தெழுக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 20 இடங்களில் வைத்தாலும் தவறு இல்லை. தற்பொழுது இவற்றை எவ்வாறு வைக்க வேண்டும்? மஞ்சள் வண்ண அட்டை பொறி கூறியவுடன் விவசாயிகள் சென்று வயலில் ஆங்காங்கே வைப்பது என்பது ஒரு கருத்து. ஆனால் பயிரின் உயரத்திற்கு ஏற்ப அந்த உயரத்திற்கு இணையாக விவசாயிகள் மஞ்சள் வண்ண அட்டை பொறியை வைக்க வேண்டும். பயிரின் உயரம் அதிகமாகும் பொழுது, பயிர் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த வளர்ச்சி நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து இந்த மஞ்சள் வண்ண அட்டை பொறியின் உயரத்தையும் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் இளந்தளிர்கள் தான் சாருண்ணும் பூச்சிகள் மிகவும் விரும்பி வரும். எனவே அந்த உயரத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் மஞ்சள் வண்ண அட்டை பொறியை வைத்தால்தான் அவற்றை கவர்ந்தெழுக்கக்கூடிய தன்மை என்பது அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு குறிப்பாக நம்மளுக்கு பூச்சி கட்டுப்பாட்டின் அதிகமான பலனை தரும். இது வந்து மஞ்சள் வண்ண அட்டை பொறி சில வகையான பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக நான் கூறியது. நீல வண்ண அட்டை பொறி என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினேன். இந்த நீல வண்ண அட்டை பொறி குறிப்பாக பார்த்தீங்கன்றா இலைப்பேன் அல்லது வால்பேன் என்று சொல்லக்கூடிய பூச்சியை வந்து கவர்ந்தெழுக்கக்கூடியது. இந்த இலைப்பேன் வால்பேன் ஏன் மிக முக்கியம் என்றால் தக்காளி போன்ற பயிர்களில் புள்ளி வாடல் நோய் போன்ற வைரஸ் நச்சுயிரி நோய்களை நச்சுயிரி நோய்களால் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு பரவக்கூடியது இந்த பரப்பும் தன்மையை அழிப்பது எதுவென்றால் இந்த இலைப்பேன்கள் தான். இந்த இலைப்பேன்கள் ஒரு வைரஸ் நச்சுயிரி நோயால் பாதிக்கப்பட்ட செடியில் அமர்ந்து அதன் சாற்றை உறிஞ்சி, நன்றாக இருக்கக்கூடிய செடியில் அமர்ந்து சாற்றை உறிஞ்சும் பொழுது இந்த நச்சுயிரி கிருமிகளை அவற்றினுள் செலுத்துவதனால் இவை ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு பரவுகின்றது. அப்பொழுது நாம் நச்சுயிரி நோயை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் இவற்றை பரப்பும் காரணிகளான இந்த இலைப்பேன் அல்லது வால்பேன்களை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். அதற்கு ஒரு மிக முக்கியமான தீர்வு என்னவென்றால் விவசாயிகள் இந்த நீல வண்ண அட்டை பொறியை உபயோகப்படுத்துவது தான். இந்த நீல வண்ண அட்டை பொறியை உபயோகப்படுத்துவதும் நான் மேற்கூறியவாறு மஞ்சள் வண்ண அட்டை பொறி எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டுமோ அதே போன்றுதான் விவசாயிகள் உபயோகப்படுத்த வேண்டும். ஆனால் இதில் பெரும்பாலும் இலைப்பேன்கள் தான் கவர்ந்தெழுக்கப்படும். மற்ற சாருண்ணம் பூச்சிகள் இதில் அதிகமாக கவர்ந்தெழுக்கப்படாது. இதில் பார்த்தோமென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த இலைப்பேன் மற்றும் வெள்ளை இவை இரண்டுமே அதிக அளவில் நச்சுயிரி நோய்களை பரப்பக்கூடியவை, முக்கியமாக காய்கறி பயிர்களில். எனவே காய்கறி பயிர்கள் பயிரிடும் விவசாயிகள் இந்த இரண்டு வகையான பொறிகளையும் எந்தவித தாமதமுமின்றி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதனை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தோமென்றால் நம்மளுக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்கக்கூடியது புழு வகைகள், முக்கியமாக தக்காளி, வெண்டை, கத்திரி போன்ற பயிர்களில் காய் துளைப்பான்கள் நம்மளுக்கு அதிகமாக பாதிப்பை உண்டாக்குன்றது. தக்காளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி காய்ப்புழு அல்லது பச்சை காய்ப்புழு என்று சொல்லக்கூடிய காய்ப்புழுவானது விவசாயிகளுக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்குகின்றது. அதே போன்று பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருடங்களாக தக்காளி ஊசி காய் துளைப்பான் விவசாயிகளுக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்குகின்றது. இந்த இரண்டு வகையான பூச்சிகளையும் நாம் வந்து இனக்கவர்ச்சி பொறிகளை உபயோகப்படுத்தி கட்டுப்படுத்தலாம். இனக்கவர்ச்சி பொறி என்றால் என்ன? அதாவது நம் அனைவருக்கும் தெரிந்துதான், ஒரு பெண்ணை நோக்கி ஆண் பூச்சியானது போவது, அந்த பெண்ணின் உடம்பிலிருந்து சுரக்கக்கூடிய சிறு திரவங்களை கொண்டு தான் இந்த ஆண் பூச்சியானது பெண் பூச்சி இருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறது. அவ்வாறு அந்த செல்லும் திரவங்களை தனியாக பிரித்தெடுத்து விஞ்ஞானிகள் குப்பி வடிவில் தயாரித்துள்ளனர். இந்த குப்பிகளை நம்முடைய வயலில் இனக்கவர்ச்சி பொறி என்று அழைக்கக்கூடிய நெகிழியான அந்த வடிவமைப்பில் வைக்கும் பொழுது ஆண் பூச்சிகள் கவர்ந்தெழுக்கப்பட்டு நம்மளுக்கு வந்து எத்தனை ஆண் பூச்சிகள் கவர்ந்தெழுக்கிறதோ அதை பொறுத்து நாம் பயிர் பாதுகாப்பு முறையையும் வடிவமைக்கலாம் அல்லது பூச்சிகளின் எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தலாம். நாம் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஆண் பூச்சிகள் அனைத்தையும் கவர்ந்தெழுக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய பெண் பூச்சிகள் இடும் முட்டைகள் கருவுறாத முட்டைகளாக இருக்கும். இதுதான் வந்து இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை உபயோகப்படுத்துவதனுடைய முக்கியமான தத்துவமாகும். இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ எத்தனை வகையான இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்க வேண்டும் என்று பார்த்திங்கன்னா, இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை நாம் குறிப்பாக இரண்டு விதமாக உபயோகப்படுத்துகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பது, இன்னொன்று கவர்ந்தெழுப்பது. கண்காணிப்பதற்கு நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு 5 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்தீங்கென்றால் போதுமானது. கவர்ந்தெழுக்க வேண்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆண் தாயந்து பூச்சிகள் அனைத்தையும் கவர்ந்தெழுக்க வேண்டுமென்றால் விவசாய பெருமக்கள் ஒரு ஏக்கருக்கு 20 இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்க வேண்டும். இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் பூச்சிகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வடிவில் உள்ளது, அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வைக்க வேண்டும். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா தக்காளி காய்ப்புழுவுக்கு வந்து குழாய் வடிவ இனக்கவர்ச்சி பொறியை வைக்க வேண்டும். அதுவே கத்திரி காய்ப்புழுவுக்கு நீங்கள் வைக்க வேண்டியது வாட்டர் பேண்ட்ரப், அதாவது நீரனால் நிரப்பக்கூடிய அகன்ற இனக்கவர்ச்சி பொறியை வைக்க வேண்டும். அதே போல் கரும்பில் இருக்கக்கூடிய இடைக்கிண புழுவிற்கு நீங்கள் இந்த அகன்ற இனக்கவர்ச்சி பொறியை தான் வைக்க வேண்டும். அதே போன்று தக்காளி ஊசி காய்த்துளைப்பானுக்கும் நீங்கள் அகன்ற இனக்கவர்ச்சி பொறியை வைக்கலாம். அதாவது பூச்சிகளின் வடிவமைப்புக்கேற்ப, அவை வந்து அமரும் தன்மைக்கேற்ப இந்த இனக்கவர்ச்சி பொறிகள் எவ்வாறு மாறுபட வேண்டும் என்று ஒரு விஞ்ஞானிகள் தங்களுடைய ஆய்வின் முடிவின் மூலம் தெரிவித்துள்ளனர். இதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டைகோஸ் மற்றும் காலிப்பிளவரில் அதிகமாக பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பூச்சி என்று பார்த்தோமென்றால் வைரமுதுகு அந்துப்பூச்சி. இந்த வைரமுதுகு அந்துப்பூச்சியை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு எதை உபயோகப்படுத்த வேண்டுமா, டெல்டா இனக்கவர்ச்சி பொறி வகைகளை உபயோகப்படுத்த வேண்டும். பூச்சிகளின் தன்மைக்கேற்ப இவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான கருத்து என்னவென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல அந்த இனக்கவர்ச்சி பொறிகளில் வைக்கக்கூடிய சிறிய குப்பிகளின் வாசனைக்குத்தான் அந்த இனக்கவர்ச்சி பார்த்து அந்த ஆண் தாயந்து பூச்சிகள் இதில் வந்து விழுகின்றன. எனவே அந்த குப்பிகளை 3 வாரங்களுக்கு ஒரு முறை நாம் மாற்றுவது அவசியம். ஏனென்றால் 3 வாரங்களுக்கு பிறகு அந்த குப்பிகளில் இருந்து வரக்கூடிய நுகர்வுத்தன்மை வாசனையானது குறைந்து விடுகிறது. எனவே அவற்றை 3 வாரங்களுக்கு ஒரு முறை நாம் மாற்ற வேண்டும். அதுவும் குறிப்பாக பார்த்தோமென்றால் அதிகமாக வெயிலெடுக்கும் காலங்களில் அவற்றின் நுகர்வுத்தன்மை குறைந்தவுடன் நாம் அவற்றை மாற்றுவது மிகவும் அவசியமாகும். இதை நாம் எப்படி வைக்க வேண்டும்? நான் ஏற்கனவே கூறியது போலதான், பயிரின் உயரத்திற்கு ஏற்ப இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை நாம் வைக்க வேண்டும். இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்கும் பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய குப்பியை வைக்கும் பொழுது விவசாயிகள் கூடுமான வரையில் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய வேர்வையோ அல்லது எந்தவித இதுவோ அதன் மீது படாதவாறு அந்த குப்பியை சுற்றிருக்கக்கூடிய தாளை கொண்டே இனக்கவர்ச்சி பொறி குப்பியை வைப்பது சாலச் சிறந்தது. ஏனென்றால் நம் கையில் இருக்கக்கூடிய சிறிய திரவம் அதில் பட்டால் கூட அந்த இனக்கவர்ச்சி குப்பியின் கவர்ந்தெழுக்கும் திறனானது குறைந்துவிடும். நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு பூச்சியின் எடை எவ்வளவு இருக்கும், அதிலிருந்து வரக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி பொருளின் அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை விவசாயிகள் சிறிது கணக்கெடுத்து கொண்டாலே இதை நீங்கள் நிறுவும் பொழுது கவனத்தை செலுத்தலாம் என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் ஊசி காய்த்துளைப்பானுக்கு நான் ஏற்கனவே கூறினேன் அகன்ற இனக்கவர்ச்சி பொறியை வைக்கலாம் என்று. இதையே வந்து நீங்கள் மஞ்சள் வண்ண அட்டை பொறியில் கூட அந்த இனக்கவர்ச்சி குறிப்பியை வைப்பதன் மூலமும் நீங்கள் வந்து ஆண் தாயந்த பூச்சிகளை கவர்ந்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து கண்காணிப்பது மற்றும் கவர்ந்தெழுப்பது இரண்டையும் நான் வந்து கூறினேன். இந்த கண்காணிப்பது எப்படி என்றால் ஒரு இனக்கவர்ச்சி பொறியில் 1 வார இடைவெளியில் 3 தாயந்து பூச்சிகள் அல்லது 4 தாயந்து பூச்சிகள் விழுந்தது என்றால் நம்முடைய வயலில் அந்த பூச்சி முட்டை வைக்க ஆரம்பித்து விட்டது அல்லது புழு பருவம் வந்துவிட்டது என்பது நம்மளுக்கு ஒரு அறிகுறியாகும். அதை பார்த்தவுடன் நாம் ஏதாவது ஒரு பயிர் பாதுகாப்பு முறையை கையாண்டு அந்த பூச்சியின் தாக்குதலை குறைக்கலாம். அதாவது எந்த ஒரு முறையும் இல்லாமல் 15 நாட்களுக்கு 20 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி மருந்தை தெளிப்பதை காட்டிலும் இவ்வாறு கண்காணித்து தெளிப்பது விவசாயிகளுடைய இடுபொருள் செலவை குறைக்கும் என்பதனை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக முக்கியமான ஒரு விவசாயிகளுக்கு அதிகமாக பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு பூச்சி என்று பார்த்தால் கொடி வகை காய்கறிகளை சாகுபடி செய்யும் விவசாயிகளாகட்டும் மற்றும் பல வகைகளை சாகுபடி செய்யும் விவசாயிகளாகட்டும் பல ஈக்களின் சில வகைகள் உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கு. இந்த பல ஈக்கள் என்ன செய்கிறது? இவை அந்த காய்களின் மேலோ பழங்களின் மேலோ அவை திரண்டு வரும் பொழுது அவற்றின் மேல் முட்டையிட்டு அந்த முட்டையிலிருந்து வரும் சிறு புழுக்கள் உள்ளே இருக்கக்கூடிய திசுக்களை உண்பதின் காரணமாக அவை சேதப்படுகின்றன. இந்த பல ஈக்களை ஒரே சமயத்தில் கவர்ந்தெழுப்பதற்கு மீத்தைல் யூஜினால் என்றக்கூடிய திரவத்தை சார்ந்த பொறிகள் வந்து உபயோகப்படுத்தப்படுகிறது. இவை ஆங்கிலத்தில் பேரா ஃபெரமோன் ட்ராப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது பெண் தாயந்த பூச்சிகளிலிருந்து என்ன திரவம் வருகிறதோ அதை வந்து நாம் வந்து உபயோகப்படுத்தினோம். ஆனால் இந்த வகையில் காய்களின் மேல் பக்கத்திலோ அல்லது பழங்களின் மேல் புறத்தில் இருந்து வரக்கூடிய சிறிய வாசனையானது இந்த பழையக்களை அவற்றை நோக்கி கவர்ந்தெழுக்கின்றன. அந்த வாசனை எந்த வேதிப்பொருள் மூலம் வருகிறது என்பதை கண்டறிந்து அந்த வேதிப்பொருளை நாம் வந்து இந்த பழையக்களை கவர்ந்தெழுப்பதற்கு நாம் உபயோகப்படுத்துகிறோம். எனவே இந்த பழையக்களை கட்டுப்படுத்துவது வந்து மருந்து அடித்து கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் சிரமமான விஷயம். விவசாயிகள் 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் இந்த பழைய பொறிகளை வைப்பதன் மூலம் அந்த பூச்சிகள் அனைத்தையும் கவர்ந்தெழுத்து நம் வயலில் பாதிப்பை குறைக்கலாம். இங்கேயும் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஏற்கனவே கூறியது போலதான் 30-40 நாட்களுக்குள் அந்த வாசனை வெளிவிடும் திறனானது அந்த குப்பிகளில் குறைந்துவிடும். எனவே இங்கேயும் நீங்கள் 1 மாத இடைவெளியில் நீங்கள் அந்த குப்பியை மட்டும் மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது. அப்பொழுது தான் நம் வயலில் இருக்கக்கூடிய பூச்சிகளை பெரும்பாலும் கவர்ந்தெழுத்து நாம் வந்து பாதிப்பை கட்டுக்குள் வைக்க இயலும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தென்னை போன்ற பயிர்களில் தென்னை கூன் உண்டு. அவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது. இவை ஒரு கூன் உண்டு இருக்கக்கூடிய இடங்களில் மற்ற கூன் உண்டுகள் வந்து சேரும் தன்மை உடையது. இதை பொறுத்து தான் அக்ரிகேஷன் ஃபிரமோன் ஒரு இடத்தில் ஒன்று சேரக்கூடிய தன்மையுடைய கவர்ச்சி பொறிகளை வந்து விஞ்ஞானிகள் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இவற்றை வந்து பார்த்திங்கன்னா 1 ஹெக்டருக்கு 1 வைத்தால் போதுமானது. நாம் வந்து அதில் வந்து அனைத்து வண்டுகளும் வந்து விழுந்துவிடும். இதில் விவசாயிகள் கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒரே ஒரு விஷயம், இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை அதாவது முக்கியமாக இந்த அக்ரிகேஷன் ஃபெரமோன் அதாவது அனைத்தையும் ஒன்று சேர்க்கும் இந்த இனக்கவர்ச்சி பொறியை உபயோகப்படுத்தும் பொழுது அதனுள் பூச்சி மருந்து தோய்த்த பஞ்சு அல்லது தண்ணீரை சிறிது ஊற்றி சிறிது பூச்சி மருந்து ஒன்று ரெண்டு துளிகளை விட வேண்டும். அப்பொழுது தான் அந்த விழக்கூடிய வண்டுகள் உடனடியாக இறந்துவிடும். இல்லை என்றால் அவை மீண்டும் பறந்து சென்று பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த கவனத்தை வந்து நீங்கள் விவசாயிகள் வந்து முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வந்து அதில் எது மருந்தையும் வைக்கவில்லை என்றால் அவை வெளியே வந்து மீண்டும் நம்முடைய மரங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் வாய்ப்பு நிறைய உள்ளது என்பதனை இந்த தருணத்தில் விவசாயிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விவசாயிகளுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதாவது ஒட்டுப்பொறி, அடுத்து இனக்கவர்ச்சி பொறி, ஒருங்கிணைக்கும் பொறிகளை பற்றி மூன்று விதமாக கூறியுள்ளேன். இந்த ஒட்டி பொறிகள் எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும், இனக்கவர்ச்சி பொறிகளை எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும், அப்புறம் இந்த ஒருங்கிணைக்க பொறிகளை முக்கியமாக தென்னை போன்ற மரங்களில் எவ்வாறு உபயோகப்படுத்த வேண்டும், பழைய கிளை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளேன். ஆனால் இந்த முறைகளை மட்டும் பின்பற்றினால் நாம் பூச்சியை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியுமா என்றால், நான் ஏற்கனவே கூறியது போல ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பில் இவையும் ஒரு அங்கமே. எனவே இந்த முறைகளை கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் இவற்றில் இருக்கக்கூடிய தரவுகளை வைத்து கொண்டு நாம் மற்ற கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றி விவசாயிகள் நல்ல பலனை ஈட்டலாம். விவசாயிகள் மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் என்னுடைய அலைபேசி எண்ணான 9443026051 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அழைக்கலாம். என்னுடைய புலனத்தின் எண்ணும் இதுதான். அதாவது நீங்கள் ஏதாவது புகைப்படங்களை அனுப்ப வேண்டுமென்றாலும் இந்த எண்ணிற்கே அனுப்பினால் நான் அதற்குரிய விடையை வந்து அந்த எண்ணிலேயே உங்களுக்கு அளிக்கிறேன் என்பதனை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விவசாய பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பயிர் பாதுகாப்பில் இனக்கவர்ச்சி பொறிகளின் பங்கு பற்றி முனைவர் சண்முகம் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.